Alleluia, 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 Alleluia. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1-5 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம், உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் இந்த அருமையான இறை செய்தியின் பகிர்வு நேரத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் தொடர்பு கொள்ள முயற்சிப்பதும் உங்களுடைய நல்ல உள்ளத்தை வெளிப்படுத்துவதும் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது, திருச்சபை இவ்வளோ நாள் நல்லா உயிரோட வளமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குற போது, அது விசுவாசிகளுடைய அந்த நல்ல உள்ளம். அது நல்லவர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. இந்த திருச்சபை உயிரோடு இருப்பதற்கு அவர்கள் ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறாங்க. அதை நாங்கள் இப்போ பார்க்குறோம். பல பங்குகளில் நான் பார்த்துருக்கிறேன். மக்கள் அந்த உருவானவரோடு இணைந்து செயல்படுகிற விதம், அந்த பங்கை அவங்க உயர்த்த நினைக்கிற விதம். ஒருபுறம் தீமை இருந்துக்கிட்டு இருக்கும், அதை நம்ம மறுக்கலை. ஆனாலும் அதுக்கு மேலே நன்மையை செய்யக்கூடிய அந்த ஒரு நல்ல உள்ளம், இதெல்லாம் இருப்பதை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அது இந்த நாட்களில் கூட நாங்கள் பார்க்குறோம். கடவுளும் பாருங்கள், நன்மைத்தனத்தினுடைய ஆவியை அவர் என்ன செய்கிறார், எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். நன்மைத்தனத்தின் ஆவியை நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரணும். அமர்ந்து நம்ம அவர்கிட்ட நம்ம சரணாகதி ஆகிற போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதுதான் நாங்கள் சொல்கிறோம், அடிமை. அடிமைன்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆனால் அவர் அடிமையாக நம்மளை ஏற்றுக்க மாட்டார். அவர் தன்னுடைய பிள்ளைகளாக தான் ஏற்றுப்பார். அதெல்லாம் பாடெல்லாம் பாடுறோம் பாருங்களேன், பாட்டு பாடும்போது நாங்கள் சொல்கிறது, நீ ஒப்பு கொடு இப்படியா, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் உடலை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒப்பு கொடுத்தா தான் அந்த உடலுக்குள்ளே ஆவியானவர் வந்து தங்குவார். நீங்கள் வெல்கம் பண்ணாமல் ஆவியானவர் வரவே மாட்டார். நீங்கள் 1000 காரணத்தை சொல்லலாம், நாங்கள் இப்படி ஜெபிக்க மாட்டேன், அப்படி ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஏமாந்து போயிடுவோம். ஆண்டவர் வந்து ஆர்வமாக கூப்பிடணும். இப்போ ஒரு இடத்துல சாப்பிட ஒரு மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தோம், பிரதர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நான் இருந்தேன். அப்போது ஒரு வீட்டில் சாப்பாடு, நாங்கள் சாப்பிட போகிறோம். அந்த வீட்டில் ஒரு ரிசப்ஷன் இல்லை, இதுவும் வந்துட்டாங்க சோறு போடணுங்கிறது போல் அவங்களுடைய அந்த உள்ளம் வந்து அப்படியே கடினப்பட்டு கிடந்தது. அப்போது அவங்க வீட்டில் என்ன கஷ்டம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம தமிழர்களுடைய ஒரு மரபு என்னென்னா, எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் சாப்பிட வந்துட்டாங்க. ஏன்னா திடீர்னு நம்ம போகலை, ஏற்கனவே தெரியும் இவங்க சாப்பிட வருவாங்க, நம்ம எல்லாம் தயார் பண்ணியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த உள்ளம் மகிழ்ச்சியாக இல்லை. அப்போ பாருங்கள், அந்த உணவை சாப்பிட முடியல, நம்மளால் அந்த உணவை ஏற்றுக்கொள்ள முடியல, மனசு அப்படியே பாரப்பட்டு கிடக்குது. நான் அப்படியே சும்மா ஏதோ பேருக்கு சாப்பிட்டுட்டு உடனே எந்திரிச்சேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி நம்ம கடவுளும் நம்ம சரியாக கூப்பிடலைன்னா வரமாட்டார். சும்மா ஏனோதானோன்னு கூப்பிட்றது, 1000 கேள்விகளை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு ஆண்டவரை வாங்கன்னு கூப்பிட்றது, அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பெரிய அறிவியல் அறிஞர், அவர் சொல்கிறாரு, நான் கோயிலுக்குள்ளே வரும்போது என்னுடைய அறிவை தூக்கி வெளியில் வச்சுட்டு தான் வருவேன். செருப்பை எப்படி நம்ம வெளியில் கிளட்டி போடுறோமோ அதே மாதிரி அறிவை வெளியில் விட்டுட்டு தான் ஆண்டவருக்குள்ளே வரணும். இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி அப்படின்னு கேள்வி கேட்குற, இது பிசாசோட சிந்தனை. பைபிளை தான் பேசும், பைபிளை தான் அது கற்றுக் கொடுக்கும், பைபிளை தான் நமக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். நிறைய பேர் ராங் எண்டில் நிற்பாங்க. அவங்க நினச்சிப்பாங்க, நோ ஐ எம் தேர்ஸ்டிங் ஃபார் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேர்ஸ்டிங் நாட் இன் அ ப்ராப்பர் சென்ஸ். இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, அது நெகட்டிவ் சென்ஸ்லேயும் நம்ம சர்ச் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஆண்டவருக்குள்ளே சரியான தளத்தில் வந்து உட்காரணும். அவர் உள் உணர்வுகளை அறிகிறவர். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமை அது தன்னிலையிலே நிறைவானதாக இருக்குது. அதைத்தான் இப்போ நம்ம நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக நம்ம பாடினார் பிரதரு, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, அது என்ன செய்தால் ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், வார்த்தையை உள்ள தள்ளுறோம், வார்த்தையை உள்ள தள்ளுறோம். வெறும் வழிபாடு, ஓகே வழிபாடு ஒரு போர்ஷன் இல்லைன்னு நம்ம சொல்லலை, ஆனால் வார்த்தை அதுக்குள்ளே இல்லை அப்படின்னா அது உள்ளே போகாது, அது நம்மை குத்தி ஊடுருவ முடியாது. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த வார்த்தை குத்தி ஊடுருவணும், நமக்குள்ளே போகணும், அப்போது இந்த வார்த்தை நம்மளோட பேசும். அப்போ அது ஆற்றல் வாய்ந்தது, பாருங்கள் அது உயிர் உள்ளது. இந்த உயிர் உள்ள அதான் சொல்கிறோம், நாங்கள் பைபிளை என்ன செய்யாத, முடக்கி வைக்காத வீட்டில், பைபிள் எடுத்து டெய்லி ஒரு 10 வரியாவது வாசிங்க. நான் ரொம்பலாம் வாசிக்க சொல்ல மாட்டேன், ஒரு 10 வரியாவது வாசி. சில பேர் வருவாங்க பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனைன்னு வரும்போது அவங்கக்கிட்ட கையை வச்சு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், போய் அந்த பிள்ளையை போய் பைபிள் வாசிக்க சொல்லு போ அப்படின்வார், என்னுடைய நச்செய்தியை வாசிக்க சொல் அப்படி சொல்லுவார். அப்போ சொன்னோம்னாக்க அவங்க நினச்சிட்டு வருவாங்க, நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையோடு வந்து நிற்கிறோம், இருந்தாலும் பைபிள் வாசிங்கிறான் பாரு. சில பேர் வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், போய் அவங்களை முதல்ல பாவசங்கீதனை செய்ய சொல்லுன்னுவார். அப்போ அவங்கள கைட் பண்ணுவார், ஆவியானவர் கைட் பண்ணுவார். அப்போ நம்ம சொல்லுவோம், பாவசங்கீதனம் செய்யுங்க போய். சில பேர் கோச்சிப்பாங்க, அவங்க நினச்சிப்பாங்க ஃபாதர் ஏதோ நம்மளை குற்றப்படுத்துகிறாரு, ஏதோ நம்ம பாவத்தை வந்து அவர் நம்ம புரிஞ்சிக்கிட்டு யார் சொல்கிறதையோ கேட்டுக்கிட்டு அவர் வந்து இது பண்ணுறாரு அப்படிலாம் அவங்க என்ன செய்கிறாங்க. அதான் ராங் எண்டில் இருக்கிறாங்க பாருங்களேன். ராங் எண்டில் இருக்கிறதுனால ஆவியானவருடைய வழி நடத்துதலையும் அவங்க சரியான புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அதனால தான் சொல்லுவோம் கீழ்ப்படிதல். குருவானவர் சரியாக வழி நடத்துகிறாருன்னு செஞ்சால் கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிஞ்சு நம்ம செஞ்சிடணும். நாமான் பாருங்கள், இறைவாக்கினர் வந்து சொல்கிறாரு, வெளியிலேயே வரல, வார்த்தை தான் வருது. வேலைக்காரன்ட்ட சொல்கிறார், அந்த அவனை போய் அந்த குளத்தில் போய் 7 முக்கிட்டு போக சொல்லி அப்படின்ட்டார். அவனுக்கு கோபம் வந்துருச்சு, நான் எவ்வளோ பெரிய படைத்தளபதி, பரிவாரத்தோடு வந்திருக்கிறேன், இவ்வளோ பரிசு பொருளோடு வந்திருக்கிறேன், இந்த ஒரு இறைவாக்கினன் சாதாரண அந்த குடிசை வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறவன் எழுந்திரிச்சு வந்து அவன் என் மேலே கை வச்சு கைகளை அசைத்து மந்திர வார்த்தைகளை சொல்லி என்னை தடவி என்னை குணப்படுத்தலை, வீட்டுக்குள்ளே வந்துட்டு போய் யோர்தான் நதியில் 7 முக்கிட்டு போங்கிறான். என் ஊரில் இல்லாத ஆறா, என் ஊரில் அந்த ஆறு இருக்குது, இந்த ஆறு இருக்குது. பக்கத்தில் இருக்கிற படை வீரன் சொன்னான், ஐயா கொஞ்சம் அடக்கி வாசி. அவர் என்ன உன்னை மலையை உருட்ட சொன்னாரா, இல்லை மண் அள்ளி அங்கே கொட்ட சொன்னாரா? போய் ஒரு 7 முழுகி எழுந்திரிட்டான்னு தானே சொன்னார், கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன் அப்படின்னா அவர் ஏற்றுக்கிட்டான். பாருங்கள், படிய படைத்தல் நீ யாரா சொல்கிறதுன்னு கத்தி எடுத்து வெட்டலை, ஏற்றுக்கிட்டார். ஆனால் வியாதி உக்கரம் பெருசு. அப்போ பாருங்கள், போய் ஏற்றுக்கிட்டு போய் முழுகி எழுந்திரிச்சா சரியாக போச்சு. பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே, நிறைய விஷயங்கள் சின்ன ஒரு காரியத்துக்குள்ளே தான் தொக்கிக்கிட்டு நிற்கும். இஸ்ரேல் மக்கள் கசப்போடு அப்படியே போயிட்டுருக்குறாங்க, தண்ணி கிடைக்கல, சோறு கிடைக்கல, அடுத்த சாப்பாடு எங்கே கிடைக்கும்னு தெரியாது, அடுத்தது தண்ணி எங்கே கிடைக்கும்னு தெரியாது. ஒரு பாலைவன அனுபவம், மிகவும் வழி நிறைந்த அனுபவமாக அவங்க போயிட்டுருக்கிற போது ஒரு இடத்துல தண்ணீரை பார்க்குறாங்க, தண்ணீர் கசப்பாக இருந்தது. தண்ணியை போய் பார்த்தோன்னே ஓடி போய் குடிக்கிறான், தண்ணி கசப்பாக இருந்துச்சு. இந்த கசப்பாக இருக்கிற தண்ணியை குடித்தோன்னே அவனுக்கு ஒரே புலம்பல், திருப்பி ஒரே வெறி, மோசைக்கிட்ட சண்டை. அப்போ மோசை ஆண்டவட்ட தான் கை வைத்துறார், அவர் ஆவுன்னு ஆண்டவட்ட தான் தூக்குவார் கை, அவருக்கு எங்கே அவருக்கும் தெரியாது எல்லாம். அப்போது அவங்க கடவுள் வெளிப்படுத்துகிறார், இந்த அங்கே பார் கட்டையெல்லாம் இருக்குது பற்றியா பக்கத்தில், அந்த மரக்கட்டையெல்லாம் வெட்டி அதில் போடுறா அப்படின்னார். போட்டாங்க, நல்ல தண்ணியாக மாறிடுச்சு. பாருங்கள், இதுதான் நம்ம ஞானம் மறைக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த குளம் இங்கே இருக்கிற தண்ணி அங்கே இருக்கிற கட்டை இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியல. இந்த கட்டையால் இந்த தண்ணீரை சுகமாக்க முடியும், நல்ல ஒரு நல்ல நீராக மாற்ற முடியுங்கிற அந்த அதிசயம் அவங்களுக்கு தெரியல. அது தெரிஞ்சவர் கடவுள் தான். அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, நீ பிடிச்சிருக்கிறத விட்டுட்டு நான் சொல்கிறத பிடி அப்படிங்கிறார். இப்போ நிறையா இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள், பக்கத்துலேயே சொல்யூஷன் இருக்கும், நம்ம அது தெரியாமல் என்ன செஞ்சிட்டே இருப்போம், நம்ம போராடிக்கிட்டு இருப்போம், மல்லு கட்டிக்கிட்டு இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னையை நம்பு, என்னையை ஏற்றுக்கோ. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம அறிந்து சில வீடுகளெல்லாம் ஆண்கள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, ஏன் ஆண்களை சொல்கிறேன் அப்படின்னா, பெண்கள் வந்து இலகுவாக ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சுருவாங்க, அந்த உணர்வு பூர்வமாக அவங்க கடவுள் பக்கம் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரைட் பிரெயின் ஒர்க்கிங். இந்த ரைட் பிரெயினுடைய இது என்ன அப்படின்னா, ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு பண்பு அந்த சென்ஸுக்கு நிறையா உண்டு. அந்த பிரெயினுடைய ஒர்க்கிங்க்கு கொஞ்சம் நிறையா உண்டு. இலகுவாகிற, அதாவது ரொம்ப ஈஸியாக டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அவங்க ஈஸியாக என்ன செஞ்சுருவாங்க, ஒரு அன்பு உறவில் அவங்க இறங்கிடுவாங்க, மனசை பறிகொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அன்பு உறவு அந்த ரைட் பிரெயினுடைய ஃபங்க்ஷனரி அப்படி தான் இருக்கும். வெரஸ் இந்த இடது பக்க மூளை, லெஃப்ட் பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆண்களுடைய ஒர்க்கிங் பார்ட்டு. அது எப்போதுமே கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கும். சாமியார் உங்கள் வீட்டுக்கு டொனேஷன் வாங்க வர்றாருன்னா உடனே அம்மா சொல்லுவாங்க, கொடுத்துறோம் ஃபாதர், தரல, நான் தரலாம் ஃபாதர், அதில் என்ன ஃபாதர் இருக்குது, கொடுத்துருவோம் அப்படின்னு வாங்க வீட்டுக்கார் மறப்பார். உன்னை யார் இதெல்லாம் சொல்ல சொல்கிறா அப்படின்னு. ஆண்களுக்கு எப்போதுமே யோசிக்க, சாமியார் வாங்கி என்ன செய்கிறார், அவர் உடனே கணக்கு போடுவார். மனசு இந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து கணக்கு போடும். இத்தனை குடும்பம் இருக்குது, ஒரு குடும்பத்திட்டையும் 500 ரூபா கேட்குறாரு, அப்போனா இவ்வளோ தொகை வருது, இந்த ப்ராஜெக்டோடைய வேலை இவ்வளோ தான், இது ஏன் இவ்வளோ கேட்குறார், பார்த்திங்கன்னா லாஜிக்கல் திங்கிங். அப்போ பார்த்தீங்கன்னாக்க, அதனால் இவங்களுக்கு ஆண்களுக்கு நிறைய நேரம் என்ன ஒரு இது இருக்குதுன்னா, ஒரு பெரிய அபாயம் இருக்குதுன்னா, கடவுள் காரியத்துலேயும் நம்ம என்ன செஞ்சுருவோம், இந்த கணக்கை போட்டுருவோம் ஆண்கள். அதனால தான் கோயிலுக்கு அவங்க அதிகமாக வரதில்லை. கோயிலுக்கு போனால் தான் கடவுள் எல்லாம் செய்வாரா, கோயிலில் போய் வேணுனா தான் வேண்டுனதா, அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், அடக்கி வாசிக்கணும், நம்ம கீழே கொண்டு வரணும். பெண்கள் கோயிலுக்கு வந்துடுவாங்க, ஆனால் வந்துட்டு யாருக்காக ஜெபிக்கிறாங்க? ரைட் பிரெயின் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடவுள் காரியத்துலேயும் இறங்கி வந்துடும், மெல்ட் ஆகிடும். ஆண்டவர் ஆண்டவர் கோயிலுக்கு போகலன்னா எப்படிப்பா அப்படின்னு கோயிலுக்கு வந்துடுவாங்க. ஜேஜேன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே வந்தும் அவங்க யாருக்கு யாரை நினச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னா, வீட்டுக்காரரை நினச்சிருப்பேன், இந்நேரம் அந்த ஆள் குடிச்சிருப்பானோ, ஒரு குவார்ட்டரை காலி பண்ணிட்டாலும் பண்ணியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல கூட வீட்டுக்காரருக்கே மெல்ட் ஆகிட்டு இருக்கிறது, பிள்ளைகளை நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அங்கே வந்தும் அவங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், பெண்கள் வந்து ஓவர் கன்சர்னாக இருக்கிறதா நினச்சி உங்களை இழந்துடக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம சோதித்து அறியணும், நாம் எந்த இடத்துல இருக்கிறோம். ஓவர் ஒரிஸ் சம்டைம்ஸ், பிள்ளைங்க வெளியில் போனால் எங்கே அடிபட்டுருமோ, எங்கே செத்துருவாங்களோ, என் வீட்டுக்கார் வெளியில் போனால் பார்த்துப்போங்க அப்படி, அந்த 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 வார்த்தைகளே சில நேரத்தில் நம்முடைய எண்ணத்தினுடைய சிந்தனையை வெளிப்படுத்தும். ஆகவே தான் சொல்கிறோம், ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ண வேண்டிய நம்ம கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த நற்செய்தியினுக்குள்ளே நம்ம போகிற போது பாருங்கள், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், இது ஏற்கனவே வந்த வாசகங்கள் தான். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீ பார்க்காம அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை வந்து நீ பார்க்குறையே, இந்த மாதிரியெல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எதிர்மறையான சிந்தனைகள், நம்ம சரியாக தான் இருக்கிறோம், அவங்க தான் மாறணும், அவங்க மாற்றமடையணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்போது அந்த அடிப்படையை நம்ம உற்று பார்க்கிற பொழுது, ஆவியானவர் நம்மளை சுகப்படுத்துறதுக்கு நிறைவாக இருக்கிறாரு, ஆனால் நமக்குள்ள நம்ம கட்டி எழுப்பி இருக்கிற சில எதிர்மறையான சிந்தனைகள், அந்த உறவின் காயங்கள், அதை தான் நம்ம சொல்லுவோம் இன்னர் ஹீலிங்னு சொல்லுவாங்க, இன்னர் ஹீலிங். அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஹீலிங், அதை நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கே கொடுக்கணும், அது வந்து நீங்கள் தான் கொடுத்துக்கணும். ஏற்கனவே நான் சொன்னது போல் மருத்துவர், உங்களுக்கு நீ தான் மருத்துவராக இருக்கணும், உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் மருத்துவர். அப்போ மற்றவங்க உங்களுக்கு மருத்துவராக இருக்க முடியாது. ஆகவே தான் சொல்கிறோம், இந்த காரியங்களை எல்லாம் நம்ம இந்த காயங்களோடு இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த காயத்தை வேறு விதமாக வெளிப்படுத்துவாங்க. கனவு வருதும், கனவு வருதுன்னா எப்படி கனவு வருது, ஆழ்மனதினுடைய நீழ்ச்சி தான் கனவு, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் இன்னர் கான்ஷியன்ஸ், அதுதான் வந்து ட்ரீம்ஸ். ஸோ அந்த கனவுகளை நம்ம பார்க்குற போது நம்மளுடைய உள்மனதினுடைய அழுத்தம் என்னவாக இருக்குதுன்னு நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய வார்த்தை, செயல், நம்மளுடைய குடும்பத்தினுடைய அந்த சலசலப்பு, இது எல்லாமே நம்ம உள்மனதில் காயப்பட்டு கிடந்தோம் அப்படின்னா, அந்த காயத்தினுடைய வெளிப்பாடு அப்படியாக இருக்கும். தோல்வி மனநிலை நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருப்போம். ஐ கனாட் வின், ஸோ யூ வில் நாட் வின். ஐ எம் நாட் ஹாப்பி, ஸோ யூ ஆர் நாட் ஹாப்பி. நத்திங் இஸ் பாசிபிள், ஸோ எவ் நத்திங் இஸ் பாசிபிள் ஃபார் யூ. ஸோ இது அது மாதிரி நம்ம நினைக்கிற அந்த நினைப்பு தான் நம்ம வாழ்வாக பரிணமித்து கொண்டு இருக்கிற. அதனால் கடவுள் வந்து எதையுமே வந்து நிப்பாட்டி வைக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. கடவுள் மேலே பழிபாவத்தை போடக்கூடாது. நம்ம மேலே போடணும், நம்ம என்ன செய்யணும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரணும். சேத்துல நம்ம வந்து ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ஒரு ஏதோ ஒரு சாணியை மிதிச்சிட்டோம், உடனே என்ன செய்வோம் நம்ம? வீட்டுக்கு வந்த உடனேயும் உடனே காலை கழுவுறோமே, சரி செய்கிறோமே. நம்மளை ஆடைகள் சரியாக இல்லைன்னா உடனே சரி செய்கிறோமே, வீடு சரியாக இல்லைன்னா உடனே சரி செய்கிறோமே. அப்போ நம்மளுடைய இந்த செல்ஃப் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம உடனே சரி செய்யணும். சரி செஞ்சிட்டா எல்லாமே சரியாக இருக்கும். நம்ம இதை சரி செய்யாமல் மற்றவங்க தான் சரி செஞ்சுக்கணும், அப்படி எனக்கேற்ற மாதிரி அவங்க மாறணும் அப்படின்னு நம்ம நினைப்பது நம்மளுடைய எண்ணத்தினுடைய அதிகப்படியான ஒரு சிந்தனையாகவே இருக்கிறது. நிறைய பேருடைய சிந்தனை அப்படி தான், ஐ ஆம் ஓகே, தே ஹவ் டு சேஞ்ச், தே ஹவ் டு சேஞ்ச், நான் மாற தேவையில்லை, ஏன்னா ஐ ஆம் பர்ஃபெக்ட், நான் தான் சரியாக தானே யோசிக்கிறேன், நான் உனக்காகத்தானே யோசித்தேன். பட் நம்ம நினைப்போம் சரியாக தான், ஆனால் நம்ம நினைக்கிறது சரியில்லை. பாருங்கள், யூதாஸ் இஸ்காரியோத் இயேசுவின் பக்கத்தில் உட்காந்துருந்தான், ஆனால் அவன் இயேசுவை தாண்டி யோசித்தான், இயேசுவை தாண்டி யோசிக்கிறான். அப்போது கடைசியில் யார் ஏமாளி? யூதாஸ் இஸ்காரியோத். அப்போ இயேசுவினுடைய அந்த சிந்தனைக்குள்ளே அவன் வர மறுக்கிறான். அதே போல் தான் நம்ம ஆண்டவருடைய அந்த எண்ணத்துக்குள்ளே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சில இதெல்லாம் நான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அதாவது இந்த மனித உறவின் காயங்களை குறித்து நம்ம பேசுகிறோம். இது வந்து ஒரு விதமான புரிதலுக்காகத்தான். இன்னும் ஆழமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த குறுகிய நேரத்தில் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. தியானங்களில் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் இன்னும் டீப்பர் லெவலில். நீங்கள் இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பில் நீங்கள் இதை யோசித்து பாருங்கள். ஒரு சகோதரர் போட்டிருந்தார், ஃபாதர் நான் உங்களுடைய டாக்ஸ் எல்லாம் திடீர்னு பார்த்தேன், இது ஏதோ தியானம் மாதிரியே இருக்குது ஃபாதர் அப்படின்னாரு. எஸ் நம்ம தியானிக்கிற ப்ராசஸில் தான் இருக்கிறோம். கொரோனா வந்து நம்மளை தியானிக்க வச்சிருக்கு. அதனால் ஆண்டவர் இந்த ஒரு வாய்ப்பை, ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் தியானிக்கிறாங்க, அதையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிற பிள்ளைகள் தியானிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு தியானிக்கிறது மற்ற நிறைய காரியங்கள் உண்டு. இந்த கொரோனாவில் கூட காசு பணம் வரலையேன்னு உசுர கடவுள் கொடுத்துருக்கிறாரேன்னு பார்த்து மகிழ்ச்சி அடைகிற அந்த மனநிலை இல்லை. இந்த வருஷம் நம்ம இந்த இதில் எங்களுடைய பிஸ்னஸ் இப்படி போயிடுச்சே, அப்படி போயிடுச்சே, இத்தனை லேக்ஸ் வந்து எனக்கு நஷ்டமாயிடுச்சே அப்படின்னு நினைக்கிற மனுஷங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். பாருங்கள், நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ஒரு விதமான இன்னர் செல்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய காயங்களை நான் வெளியில் கொண்டு வரேன். இப்போ நம்ம ஒரு ஆணாக பெண்ணாக பிறக்கிறோம். அப்போ ஆணுக்குரிய சில பிரச்சனைகள் உண்டு, பெண்ணுக்குரிய பிரச்சனைகள் உண்டு. இப்போ ஆணாக பிறக்கிறோம் அப்படின்னா அவருக்கு பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நீ ஒரு ஆம்பளை பையன், இப்படி தான் இருக்கணும், நீ இதெல்லாம் வெளியில் போகணும், கடைக்கு போகணும், அது வாங்கிட்டு வரணும், அந்த மாதிரியான சில எதிர்பார்ப்புகளில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா வரக்கூடிய காயங்கள். இப்போ படிக்கிறது, இப்போ படிக்கிற சிஸ்டம், இப்போ எங்கள் தமிழ்நாட்டிலலாம் நான் கொஸ்டின் பண்ணுறேன், இதை என்ன நான் மட்டும்தான் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், வேறு எங்கே போய் சொல்கிறது. பல வருஷமாக நம்ம பார்க்குறோம் ஆம்பளை பிள்ளைங்களுடைய, ஆண்களுடைய அந்த பிள்ளைகளுடைய அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கோரிங் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். பெண் பிள்ளைகளுடைய ஸ்கோரிங் வந்து ஹையாக இருக்கும். இதை வந்து அவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லலாம் யோசிக்கிறாங்களா எனக்கு தெரியாது, பட் அதே ஃபார்மேட் ஒரு காமன் ஃபார்மேட் வைக்கிறாங்க. அதை நம்ம குற்றப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்கள், ஆண் பிள்ளைகளுடைய அந்த லாஜிக்கல் திங்கிங் படியான அந்த போர்ஷன்ஸ், அந்த பாடத்திட்டங்கள் அமைக்கப்படலை. அதனால தான் இவனால் அதை என்ஜாய் பண்ண முடியல, மனப்பாடம் பண்ணணும். இந்த மாதிரி இது ரைட் பிரெயின் ஓரியன்ட் பீப்புளுக்கு இது ஈஸியாக போகும். அதனால் பிள்ளைங்க ஸ்கோரிங் ஹை ஸ்கோரிங். இது ஏன் இப்படி இருக்குது, உளவில் ரீதியாக இது சரியா, இந்த பேலன்சிங் சரியா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு தான் நம்ம செயல்படுத்தணும். அதனால தான் பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்து கண்ட்ரோல் பண்ணணும். ஆண் பிள்ளைகள் கொஞ்சம் படிக்காமல் இருக்கிறாங்கன்னா ஏன் படிக்கலை? அப்போ அவங்கள வேறு விதமான டெக்னிக்ஸை பயன்படுத்தி அவங்கள படிக்க வைக்கலாம். அப்போ அவங்க கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்போ எல்லாரும் மாதிரியும் மனப்பாடம் பண்ண இப்படி படின்னா அது மாணவனுக்கு ஏற்ற முறையாக இருக்க முடியாது. இப்போ அந்த முறையில் அவன் காயப்படுவான். அந்த அந்த ஆண் பிள்ளை காயப்படுவான், அப்போ படிக்க மாட்டேங்கிற கம்பேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆணாக பிறந்தால் அதுக்குரிய பிரச்சனைகள், பெண்கள் பெண்ணாக பிறந்துட்டோன்னா பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டியேங்கிற இஷ்யூ. பொம்பளை பிள்ளை பிறந்த நீ பெண்ணாக பிறந்து எனக்கு செலவு வச்சுப்பிட்ட. தாய் தந்தைகள் வந்து சில நேரத்தில் கொடூரமான தாய் தந்தையர்களை நான் பார்க்குறேன். பிள்ளைகள்கிட்டயே சொல்லுவாங்க, உன்னை நான் விரும்பலை, நீ வந்து பிறந்துட்ட. பொம்பளை பிள்ளைகிட்டையும் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளைகிட்டையும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லவே கூடாது, ஒரு நாளும் பிள்ளைகள்கிட்ட அப்படி நீ சொல்லவே கூடாது. நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம், பிளான் பண்ணாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளையை அழிக்க போயிருக்கலாம், நீங்கள் அபார்ஷன் பண்ண போன இடத்துல அது தப்பி பிறந்திருக்கலாம், வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன், அதை நீங்கள் உள்ளக்குள்ளே வைக்கணும், பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூடாது. அப்போது பெண்கள் அப்படிங்கிற போது பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும், பெண் பிள்ளைகளுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள். அப்போ அந்த குழந்தைங்க வளரும் போது அதை பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் கொடுக்க தெரியாத தாய் தந்தையர்கள் உறவுகள் இருக்கிற போது அவங்க உடல் மீது அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். சி என்ன இது, ஒரு ஆம்பளை பிள்ளையாக பிறந்திருந்தால் நமக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்காதே அப்படிங்கிற அந்த உமன் இஷ்யூஸ், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து அந்த காயங்கள் உள்ள பதியும். பேரண்டிங் இஷ்யூஸ், அதாவது பெற்றோர்களாக இருப்பது, பிள்ளையை பெற்ற பிற்பாடே அந்த பிள்ளைகள் வளர ஆரம்பிக்கிற போது அந்த பிள்ளைகளை பார்க்கணும், எடுக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு. இது வரைக்கும் நிம்மதியாக ஓடணும், இப்போது பிள்ளைகள் இப்போ அழுகுறாங்க, இதை தூக்கணும். புருஷங்கார சில வீட்டில் ஆண்கள் வந்து பிள்ளைகளை ஃபுல்லாக கண்ட்ரோலில் விட்டுருவாங்க. சனத்தில் பஸ்ஸில் நான் பார்ப்பேன், ரொம்ப எனக்கு மனசு காயமாக இருக்கும். வீட்டுக்கார் கையை வீசிக்கிட்டு ஒருத்தன் ஏறுறான், பின்னாடி அந்த ஒய்ஃபு ஒரு கையில் பிள்ளைய வச்சுருக்கு, ஒரு கையில் பைய வச்சுருக்கு, அவன் மிசாட்டு வந்து எரும மாடு மாதிரி நிற்கிறான். அப்படியே நான் கூட சரி யாரோ வேற ஆள் போல இருக்குன்னு நினச்சா, அப்புறம்தான் பேசிக்கிறாங்க பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னமோ சொன்ன உடனே அந்த பையை வாங்குறான். அவன் ஒரு மனிதாபிமானம் இல்லை பார்த்தீங்களா அந்த கணவனுக்கு. சார் புள்ள பஸ்ஸில் ஏறுறோம், பஸ் ஆடுது, ஹோல்டு பண்ண முடியல, அதை கையில் குழந்தை வேற வச்சுருக்கான், அந்த ஒரு அதர்னஸ் இல்லை. அந்த கணவன்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த பிள்ளையோட நிலைமையை நினச்சி தான் நம்ம வேதனைப்பட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்க இது இப்போ அந்த குழந்தைய வளர்க்கும் போது அந்த வெறுப்பு. ஒரு ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்தேன், மதியான நேரம், வெயில், சலசலன்னு வேர்க்குது, நானும் உட்காந்துருக்கேன், பஸ்ஸு எடுக்கலை, அங்கே ஒரு அம்மா ஒரு அது ஏதோ முகம்லாம் ஒரே ஒரு வேதனை அதுக்கு, அது நல்லா தெரியுது ஏதோ சம் ப்ராப்ளம். அந்த குழந்தை பக்கத்தில் வரா வரான்னு அழுகுறான், அது ஒன்றுமே கண்டுக்கல, அது சாம உட்காந்துருக்கு. அப்பப்போ திரும்பி தொடச்சு அடிச்சு கொண்டு போட்டுறேன் அப்படிங்குது. எனக்கு அந்த குழந்தைய பார்த்தானே எனக்கு பாவமாக இருக்குது, அது எதுக்கு அழுவுது, பசிக்கு அழுவுதா எனக்கு தெரியல, அது எதுக்காக அழுவுது, வெயில் வேறு. அப்புறம் அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் இந்த கிளுகிழுப்பை சுற்றிட்டு வந்தான், 20 ரூபா அந்த கிளுகிழுப்பை. உடனே என்னை வாங்கி என்னால் முடிஞ்ச உதவி தான், நான் எடுத்து கொஞ்சம்லாம் முடியாது அந்த பிள்ளைய, யாருன்னே தெரியல இல்லையா. அப்போ இந்த கிளுகிழுப்பை வாங்கி இந்த வச்சுக்கோ என்ன, அது உடனே அழுவே நிப்பாட்டிருச்சு, அது அதுமாதிரி சுற்றிக்கிட்டு கிடந்துச்சு. அப்போ பாருங்கள் அந்த அந்த தாய்க்கு குழந்தையின் மீது வெறுப்பு தெரியல, அந்த குழந்தையினுடைய பிறப்பு எப்படியோ தெரியல. அப்போ பாருங்கள் இது மாதிரி இந்த பேரண்டல் இஷ்யூஸ், இந்த குழந்தையை வளர்க்கணும், இது எடுத்துகிட்டு போகணுமே அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை நான், இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். எங்கள் வீடுகளுக்கெல்லாம் நான் நைட்டில் சில நேரத்தில் அந்த எங்கள் தம்பி பிள்ளைங்கள்லாம் பிறந்தப்போ வீட்டில் போய் தங்கணும்னு வரும்போது நான் நல்லா தூங்கிட்டு இருப்போம், கராபரான்னு கத்துதுங்க, நமக்கு அரண்டு அடிச்சுட்டு எந்திரிச்சு நமக்கு சின்ன சத்தம் கேட்டாலும் எந்திரிச்சிருவோம், ஏன்னா தனிமையிலே படுத்து படுத்து பழகிட்டோம். அங்கே போனால் அப்போ தான் ஒன்று கத்தி ஓஞ்சி முடிச்சிருக்கோம், அடுத்தது உடனே இன்னும் அடுத்தது அடா போங்கடா நீங்களும். அப்போ தான் யோசித்து பார்ப்பேன் நான் அந்த குழந்தைகளை காவந்து பண்ணுறது எவ்வளோ. இஸ் அ பேரண்டிங் இஸ் நாட் அ வெரி ஈஸி பிஸ்னஸ். அப்போது ரெண்டு பேருமே ஷேர் பண்ணணும், அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஷேர் பண்ணணும். அப்படி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணாமல் ஒரே ஒருத்தட்ட விட்டுட்டோம்னா அதனால் வரக்கூடிய காயங்கள், அதனால் குழந்தைகளுக்கு காயம் வரும், அதனால் குழந்தைகளுக்கு வேதனைகள் வரும். ஒரு ஒரு பிள்ளை வந்து சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகிட்டா அவர் எப்படின்னா அவர் நல்லா மேக்கப் பண்ணிகிட்டே இருப்பாள், இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டட் இஷ்யூஸ் இதெல்லாம். அந்த பிள்ளை வந்து மேக்கப்லாம் போடுவாள், அதாவது பவுடர் அடிச்சுட்டே இருப்பாள். காலேஜுக்கு போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு, அப்போ கூட அந்த பிள்ளை என்ன செய்கிறா, பீரியட் போய்கிட்டே இருக்கும் போதே ஒவ்வொரு பீரியடுக்கும் பிட்வீன்ஸில் இன் பிட்வீன் த பீரியட்ஸ் அவள் என்ன செய்வோ அந்த பவுடர் எடுத்து டச்சப் கொடுத்துப்பாள். அது நாளடைவில் இன்னும் அதிகமாகி டீச்சர் அங்கிட்ட திரும்பிட்டாங்கன்னா போதும், கீழே போய் உட்காந்துக்கிட்டு பெஞ்சு கடையில் பவுடர் அடிச்சுட்டு மேலே வருவாள். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவங்க அப்புறம் உளவியல் ரீதியாக எடுத்துகிட்டு வரும்போது தான் தெரிஞ்சது, அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது டாய்லெட் போயிட்டா, வெளியில் போயிட்டு வரும்போது அந்த ட்ரெஸ்லேயே டாய்லெட் போயிடுச்சு அந்த குழந்தை. அப்போது உங்கள் அப்பா கிட்ட பிடிச்சிக்க தண்ணி கொண்டுட்டு வரேன்னு அம்மா போயிட்டாங்க. அப்பா என்ன பண்ணிட்டார், பிள்ளையை அப்படி தூக்கி கையை பிடிச்சி இப்படி தூக்கி இழுத்து பிடிச்சிக்கிட்டார், நாரி தொலையுது, மூஞ்சி மொசரட்டையும் பாரு, பேண்ட் வச்சுட்டேன் நீ இப்படி ட்ரெஸ்ஸில், கொஞ்சமாக அறிவு இருக்காங்கன்னு அந்த குழந்தைக்கு என்ன செய்யுதுன்னு, அதான் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க குழந்தைங்க, அப்படியே எல்லாத்தையும் உள்வாங்கிருச்சு, அந்த உள்வாங்கி அந்த குழந்தை அப்படியே கிரகிச்சு உள்ளே வச்சாச்சு. நம்ம அசிங்கமாக இருந்தால் யாரும் நம்மளை அன்பு செய்ய மாட்டாங்க, அதனால் நம்மளை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு பார்த்து அது உளவியல் ரீதியான ஒரு அழுத்தமான பிரச்சனையாக போயிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த பேரண்டிங், அந்த பேரண்ட்டு செஞ்ச அந்த தகப்பன் செய்த ஒரு தவறு அந்த குழந்தையினுடைய விஷயத்தை எங்கே பாதிக்குது பார்த்தீங்களா? சின்னதில் தெரியல, காலேஜ் முடித்தோன்னே தெரியும். அப்போ தான் இது மாதிரி நிறைய காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வரும். பாடி இமேஜ் இஷ்யூஸ், நம்ம முகத்தை நம்மளே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, என் மூஞ்சி இப்படி இருக்கே, என் மூக்கு அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, என்னுடைய கண் இப்படி இருக்கே, என்னுடைய கலர் இப்படி இருக்கே, கலர் கான்ஷியன்ஸ் அப்படின்வோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இதனால் விளையக்கூடியது என்னென்னா டிப்ரெஷன் மன அழுத்தம், இது கிடைக்கல அது கிடைக்கல அந்த ஏங்கிறது, அதாவது லாங்கிங் ஃபார் சம்திங் அன்நேச்சுரலி. அப்போது கடைசியாக என்ன வரும்? டிப்ரெஷன் வரும். அப்போ தான் டிப்ரெஷன் வரும். அன்சைட்டி, அதை தொடர்ந்து வருதுன்னா வேதனை அன்சைட்டி வருது. இதில் இன்னொரு விதமான வீட்டு வன்முறைன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரை ஒருத்தர் வந்து காயப்படுத்திக்க, டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அவங்க சர்வைவலுக்காக கல்யாணம் கட்டிட்டு போயிடுவாங்க, உன் வீடு பெரிய எந்த வீடா, உங்கள் அப்பனை பற்றி தெரியாதா, உங்கள் வீட்டை பற்றி தெரியாதா அப்படின்னு காயப்படுத்தி பேசுகிறது. அதில் யார் டாமினன்ட் கேரக்டராக இருக்கிறாங்களோ அவங்க வின் பண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், தி அதர் வில் பி அஃபண்டட். இப்போ ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற குழந்தைங்க எப்படா வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில் ஓடுவோம்னு ஓடுவான். அப்போது இந்த மாதிரியான இது அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்னு சொல்கிறோம். எப்போ பிள்ளை வீட்டுக்குள்ளே வரானோ அப்போ ஒரு தாயோ ஒரு தந்தையோ என்ன செய்கிறதில்ல, அவங்கள வந்து தாங்கி அனவணிக்கிறதில்ல. தாய் மடி வந்து ஒரு நல்ல ஒரு தாளாட்டு பாடக்கூடிய அல்லது ஒரு சோகங்களை தாங்கக்கூடிய மடியாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்கள்ட்ட வந்து கை இப்படியே வச்சுட்டு இருக்க, நீ ஒழுங்காக இருக்கணும், நீ ஒழுங்காக படிக்கணும், நீ வந்து ஒழுங்காக சாப்பிடணும், இப்படியே இருந்தாக்க அந்த குழந்தைங்க வீட்டுக்குள்ளே வர விரும்பாது, எப்படா வெளியில் போவோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸில் நம்ம வைக்கிறோம். ஏன்னா எப்போ அட்வைஸ் கொடுக்கணும் நேரம் இருக்குது, எப்போ அன்பு கொடுக்கணும் நேரம் இருக்குது, எப்போ வந்து அவங்கள அறையணும் நேரம் இருக்குது, அறையிறதுக்கும் நேரம் இருக்குது, அடிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. அப்போ நம்ம அந்த நேரத்தின்படி செய்கிற தகப்பன் தாய் தான் வெற்றி அடைய முடியும். அதனால் விளையக்கூடிய காயங்கள், அதனால் காயம் விளைந்திருந்ததுன்னா செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் அசால்ட்னு சொல்லுவோம், பாலியல் வன்முறை துன்பங்கள் இருக்குது. வீடுகளுக்குள்ளேயே உறவினர்கள் வந்து சிறு குழந்தைகளை பாலியல் துன்புறுத்துறது, நம்மளே பிள்ளைகளை வந்து மாமா மடியில் போய் உட்காந்திக்கோ, மாமா தோளில் ஏறிக்கோ அப்படின்னு சில பேர்லாம் அந்த டிக்டாக்லாம் போடுறாங்க, குழந்தைகளை வச்சு போடுறாங்க, அப்படி நெஞ்சு எரியும் எனக்கு. அது பாட்டல் பாடுகளை அந்த அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இச்சைக்குரிய பாடல்கள், அந்த குழந்தைங்கள் வந்து அப்படியே ஆடுறது, இந்த டிவியெல்லாம் திறந்தால் அன்றைக்கி அந்த அந்த குழந்தைங்க அவ்வளவு அந்த குழந்தைத்தனமெல்லாம் மாறிப்போய் ஒரு பெரிய ஒரு மகள் ஒரு லேடிஸ்க்குரிய எக்ஸ்ப்ரெஷனை வந்து செக்ஷுவல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்க, அதாவது மயக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன், என்டைசிங் ஜெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்களேன், அடுத்தவங்களை அப்படி என்டைஸ் பண்ணுறது. அந்த மாதிரி ஜெஸ்டர்லாம் அவங்க கொடுக்கணுன்னா அவங்களுடைய எண்ணங்கள் முதல்ல இந்த இதுக்கு இப்படி இருக்கணுன்ற அவங்களுக்கு எண்ணங்கள் அப்படி இருக்கணும், அப்போ தான் அது பாடியில் வரும். அப்போ அந்த குழந்தைகள் பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் மெச்சூரிட்டிக்குள்ளே போயிடுறான். மெச்சூரிட்டினா நெகட்டிவ் சைடில் நான் சொல்கிறேன், அந்த குழந்தை பருவத்தில் அந்த குழந்தை பருவமாக தான் இருக்கணும், அதான் பிஞ்சில் பழுக்கிறதுன்னு சொல்கிறேன். அப்போனா அவங்களை அந்த அவங்கள சாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக அந்த பெற்றோர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த குழந்தைகளை வீணாக்குறாங்க. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிவியேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கிறது, மன வருத்தம், தோல்வியினால் விளையக்கூடிய வழிகள், உறவு முறையின் கஷ்டங்களினால். கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன உடனேயும் புதுசாக போய் நடப்பட்ட இடத்துல மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் எல்லாம் நாறு தான், நாறு வச்ச மாங்காய் இப்படி பல்லில் மாட்டிக்கிட்டு வெளியிலையும் வராது உள்ளேயும் போவாது, அதை நம்ம பிடுங்கி எடுக்கணும். அதே மாதிரி இந்த நாரெல்லாம் சேர்ந்துச்சுனாக்கா நாற்றம் எடுத்துரும் வாழ்க்கை. அதனால் நான் நாரெல்லாம் சொல்கிறேன்னு சரி சரி நாத்தனாரெல்லாம் கோச்சிக்கப்படாது. நீங்கள் ஒருத்தருக்கு நாத்தனாராக இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேறையாக இருப்பீங்க. அதனால் நம்ம இந்த உறவுகளினுடைய சிக்கலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, இது மாதிரி காயப்படக்கூடிய காரியங்கள். இதை பாருங்கள், ஒன்று சொன்னோன்னே டைம் சீராக்கின் ஞான நூல் 18:14 சொல்லுது, தாம் அளிக்கும் நட்பயிற்சியை ஏற்றுக்கொள்வோர் மீதும் தம் தீர்ப்புகளை ஆர்வத்துடன் தேடுவோர் மீதும் ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நமக்கு தீர்ப்புகளை கொடுக்கிறார், சில வழிமுறைகளை காட்டுறாரு, நம்ம அதை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அதனால நம்மளுடைய காயங்கள் என்பது பலதரப்பட்ட சூழலிலிருந்து இது வந்து விளைந்ததாக இருக்கிறது. அதனால் ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையோடு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்கள சுற்றி நடந்த அத்துணை விஷயமும் அந்த பிரச்சனைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்கள் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணணும். எல்லா நேரமும் அவங்கள சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, எல்லா நேரமும் அவங்கள எதிர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போது பேலன்ஸ் பண்ண அது எந்த நேரத்தில் அவங்கள டச் பண்ணணும். எல்லாம் முத்தி போனோன்னு எல்லாம் முத்தி போய் அந்த ரிசல்ட் வெளியில் தெரியும்போது நம்ம கூட்டிகிட்டு வர்றது பெரிய ஆபத்து. அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இட்ஸ் அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் ஹெவியாக போகும். அப்போ உங்கள் காயங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, மூடி வைக்கக்கூடாது. அடுத்தவங்க நம்மளை பார்த்து நம்மளுக்கு கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறத விட நானே என் காயங்களை சரி செய்து கொள்வது. எசையா 1:6 ஆண்டவர் சொல்றாரு, உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலிலே நலமே இல்லை, ஆனால் காயங்கள் கன்றி போன வடுக்கள், சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன. அங்கே சீழ் பிதுக்கப்படவில்லை, கட்டு போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவும் இல்லை. அப்போ என்ன செய்யணும், ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆள் மனதில் கிடக்கிற வேதனைகள், பயங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரணும். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் ரிசல்ட்டிங் இன் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ், வேறு வேறு காரியத்தில் ரிசல்ட் ஆகிட்டே இருக்கும். மாற்று கருத்து, ஒத்துழைக்க முடியாத நிலை. இப்போ கணவன் மனைவியாக இருக்கிற பொழுது அவங்க கொடுக்குற ஒப்பீனியன் சரியானதுன்னு தெரிஞ்சும் அதை என்ன செய்கிறது தவறு அப்படின்ட்டு நம்ம காட்டி நம்மளுடைய இதை வந்து மேலே வைக்க பார்ப்போம். இந்த மாதிரியான அந்த காரியங்களில் அது வெளிப்படும். அதாவது டிஃபென்சிவ்னஸ் அப்படின்வாங்க, தங்களுடைய தற்பாதுகாப்பை அந்த இடத்துல உறுதிப்படுத்துறது. அதை ஆண்கள் வந்து குடிக்கிறாங்க அப்படின்னா அது என்னன்னா திஸ் டிஃபென்சிவ் கேரக்டர். என்ன மனைவிக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது சில நேரத்தில். அப்போ மனைவிமார்கள் வந்து இந்த டாமினன்ட் கேரக்டர் ரோல் பிளே, நம் இதை வந்து 100% எக்ஸாக்டாக அப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. தெரச அந்த பர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகும், அதிகமான அளவில் இப்படி தான் இருக்கும். அந்த டிஃபென்ஸ் அவங்க வந்து அந்த அதிகார இதை முதல்ல அப்படி இருந்திருப்பாங்க. கணவனை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுற இந்த மாதிரியான ஆட்டிடியூடில் அவங்க இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவார், சரி இதுமே இங்கே பேசி வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் உலகத்துக்குள்ளே அவர் போயிடுவார். அப்போ தான் அவங்க குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை மாதிரி அதுக்காக குடிக்கு சரி சரியான இது தீர்வு நம்ம சொல்லலை, அது டிஃபென்சிவ் மெக்கானிசம். அவங்க அவங்களையே பால்படுத்திக்கிறது, அவங்க உலகத்துக்குள்ளே அவங்க நிம்மதியாக இருக்க விரும்புகிறது, எல்லாத்தையும் மறந்துட்டு ஐ எம் ஹாப்பி பை மை செல்ஃப். ஸோ இதெல்லாம் டிஃபென்சிவ். டிஸ்மிஸிவ்னஸ் அப்படின்னு சொல்கிற இன்னொரு கான்செப்ட், அதாவது புறந்தள்ளுதல். பிறரை எப்போதுமே மறுத்து அவங்க சொல்கிறாங்களா உடனே அப்படி இல்லை அப்படி இல்லை அதாவது அப்படின்னு அது சரியான தப்பாக ஏற்றுக்கலாமே, அவங்களுடைய கருத்து அவங்களுடையது, அதை மறுக்கிறது. தன்னை வந்து உயர்ந்தவராக காட்டிக்கொள்வது, படிப்பில், பெருமையில், பணத்தில், சுயம், அதாவது செல்ஃப் ஈகோ. நான் வந்து எப்போதுமே வீடுகளுக்கு போகும்போதே கண்டுபிடிச்சிடலாம், ஒரு கணவனோ மனைவியோ அப்படி பேசும்போது சொல்லுவாங்க, நான் தான் பையனுக்கு பொண்ணு பார்க்க போன ஃபாதர், நான் பொண்ணு பார்க்க போனேன் அப்புறம் நான் தான் பேசி முடித்தேன் அப்படின்னு சில வீடுகளில் ஆண் சொல்லுவாங்க, சில பெண்ணை சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க. அப்போ நான் மெதுவாக கேட்பேன், நீங்கள் பொண்ணு பார்க்க போனப்போ அவங்க வீட்டுக்கார் எங்கே போயிருந்தார் அப்படின்னுவேன். அவர் நம்ம கூட தருந்தார். இல்லை நான் போனேன் நீங்களே இவர் வீட்டில் பார்த்துக்கிட்டு சோறாக்கிக்கிட்டு இருந்தாரோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு நான் ஒரு குதர்க்கமாக அப்படி லைட்டாக ஹிண்ட் அடிப்பேன். ஏன்னா அந்த 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 ஈகோ சென்டர்டு செல்ஃப் வந்து வெளிப்படும் பாருங்களேன். நான் போனேன், நான் அவரும் உட்காந்துருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, நான் தான் கட்டினேன் வீட்டை, நான் வந்து கொத்தனார் போ, நான் வந்து பிளான் போட்டப்போ எந்தம்மா எங்கே போயிருந்தாங்க அப்படின்வேன். இல்லை கூட தான் இருந்தாங்க, இல்லை நீங்களே போட்டிருக்கீங்களே பிளானெல்லாம் அப்படின்னு. இல்லை இல்லை கிச்சன்லாம் அவங்க தான் போட்டாங்க, அப்போ அவங்களையும் சேர்த்துக்க வேண்டியது தானே பிளானிங்கில். இதுதான் வந்து தன்னை உயர்ந்தவராக அப்படி காட்டுறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காயங்களினுடைய அடையாளங்கள் இதெல்லாம். அப்போ வெளிப்படையான காயங்கள், உள்ளார்ந்த காயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா உடல் ரீதியான பாதிப்பை கொடுக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மை வந்து குணப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். சீராக்கி ஞானம் 21:3 சொல்லுது, நெறிக்கேடுகள் எல்லாமே இருமுனை கூர்வாள் போன்றவை, அதன் காயங்கள் ஆறமாட்டார். இது நெறிக்கேடுகள், இதெல்லாம் நெறிக்கேடு. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இப்போ இந்த நெறிக்கேடுகளுடைய காயங்கள் வந்து இருமுனை கூர்வாள்கள், அடுத்தவங்களையும் பாதிக்கும் உங்களையும் பாதிக்கும். அப்போ தான் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, நிறைய பிரச்சனைகள், மனசில் நிம்மதி இல்லை, ஒரு மாதிரி ஒரு அப்படியே கிராங்கியாக பிஹேவ் பண்ணுறது, ஏதாவது ஃபூலிஷ்னஸ்ஸாக நம்ம செய்கிறது, செய்கிற காரியங்கள் சரியாக இருக்காது, இது மாதிரி நிறையா விஷயங்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்த குற்றங்களை மன்னிக்கிறவரிடத்துல நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் எங்கே இதெல்லாம் எங்கே நடக்கும், டாக்டர்கிட்ட போகிறீங்க, சைக்கலாஜி ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களால முடிஞ்சது உங்களுக்கு இப்போ தெரப்பி கொடுப்பாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு கடைசியாக என்ன செய்வாங்க, ரெண்டு மாத்திரையை கொடுத்துருவாங்க, நீங்கள் தூங்குவீங்க தூங்குவீங்க தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. நாங்கள் ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் கொடுப்போம். நாங்கள் என்ன சொல்லுவோம், நீ தூங்க வேண்டாம், ஆண்டவருடைய அந்த போராட்டத்துக்குள்ளே வரணும், ஆண்டவரோடு போராடணும், அப்போ ஜெபம் பண்ணு, துதி, உட்காரு, எந்திரி அப்படின்னு. நாங்கள் இந்த தியான இல்லமெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற இடத்துக்கெலாம் போனீங்கன்னாக்க இந்த மாதிரி காயப்பட்டவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அதுக்கு தான் சத்தம்லாம் நிறைய போட்டு ஜபிக்க வைக்கிறது. அவங்களுக்கு வேறு சிந்தனை போகக்கூடாது, டம் 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 டம்னு அடிக்கிறது, ரத்தம் ஜாயம் ரத்தம் ஜாயம் ரத்தம் ஜாயம் அப்படின்னு. பிரச்சனை உள்ளவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆஹா ஐ ப்ரேடு அப்படின்வாங்க. பிரச்சனை இல்லாதவங்க என்ன இந்த மாதிரி கத்திகிட்டே இருக்கிறாங்க அப்படின்வாங்க. ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் சிச்சுவேஷன். அப்போ கடவுளிடத்துல மீட்பு உண்டு. விடுதலை பயணம் 15:26 சொல்லுது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைகொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்கள் உண்மையில் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார். அவர் சொல்றார், God claims himself as a healing God, the God who heals. அப்ப கடவுளால் சுகப்படுத்த முடியும். பிதாவை தான் படைத்தவருக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்றோம். படைத்த படைப்புக்கு எல்லாம் அதிபதி பிதா, மீட்புக்கு அதிபதி, பாவத்திலேருந்து மீட்டது இயேசு கிறிஸ்து. இப்போ நம்மளை ஆவிக்குரிய இதில் ரீஃபில் பண்ணுறது தூய ஆவியானவர். இப்போ படைத்தவருடைய சிஸ்டத்தில் தப்பாக இருந்துச்சுன்னா படைத்தவர்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ உளவியல் ரீதியாக பிரச்சனைகள் வருகிற போது என்ன செய்யணும்னா கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லி துதிக்கணும். ஹாலலுயா 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 ஹாலலுயா. இந்த ஹாலலுயானா ப்ரைஸ் டு யூ யாவே. இந்த பிதாவுக்கு மகிமை உண்டாகட்டும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு துதிக்க துதிக்க போதும், இது ஆவியானவர் உங்களை நிரப்புவார். இதுதான் இந்த ப்ராசஸ் நடக்கும். இதில் டாக்டர் தேவையே இல்லை. நம்ம முதல்ல இந்த முயற்சியெல்லாம் செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நமக்கு மெடிக்கலில் ரொம்ப, அதான் சொல்கிறேன், நீங்கள் சிவியராக போயிடுச்சு, பிள்ளைங்க வந்து ரொம்ப சிவியராக அந்த லெவலை தாண்டிட்டாங்கன்னா யூ ஹாவ் டு கோ மெடிக்கலி. அதை மருத்துவ ரீதியான உதவியோடு தான் இதை செய்ய முடியும். அப்போது நீங்கள் ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா உடனே கூட்டிக்கிட்டு ஓடிட்டு வந்துடணும். ஒரு அம்மா ஒரு தன்னுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க, என் பிள்ளைகிட்ட ஏதோ சம்திங் ராங் ஃபாதர், நீங்கள் அதை யூ ஹாவ் டு செக் இட், கவுன்சிலிங் கொடுத்து ஆகணும். நான் சொல்கிறேன், இல்லைம்மா அப்படி இல்லை, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க. இல்லை ஃபாதர், ஏதோ சம்திங் எனக்கு மனசில் அப்படியே பாருங்கள், அவங்களுக்கு ஒரு 3-4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்படி இருக்கிற இடத்துல ஒரு பிள்ளை மேலே அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு, கூட்டிகிட்டு விடையாறாங்க. அப்போ அந்த பிள்ளையோட நம்ம வந்து பேசுகிறோம், காட்ஸ் சைல்டு, அதோட நம்ம என்கவுண்டர் பண்ணுறோம், ஆற்றுப்படுத்துறதுன்னு சொல்கிறோம். கவுன்சிலிங் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, கவுன்சிலிங் வந்தாக்க மென்டலுக்கு தான், மென்டலோடலாம் பேசவே முடியாது, மென்டலுக்கெலாம் கவுன்சிலிங் தேவையில்லை, நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்க முடியும். சில பிள்ளைங்க என்ன என்ன மென்டலா என்னை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு, மென்டலாக இருந்தால் பேசவே முடியாது. அப்போது அவங்க கூட்டிகிட்டு வந்தது பாருங்கள், கடவுள் அவங்கள்ட்ட பேசியிருக்கிறார். அப்போ உண்மையாக அந்த பிரச்சனை அந்த நபர்கிட்ட இருந்துச்சு. அப்போது நான் கூட சரி ஒன்றும் இல்லை போல இருக்குது அமிச்சிடலாம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை பிரச்சனை இருக்குது நீ பேசு அப்படிங்கிறார். அப்புறம் வி ஃபவுண்ட் த ப்ராப்ளம். அப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் பாருங்கள் உதவி செய்கிறார், மனசில் பேசுவார். ஒரு சகோதரி வந்து கேட்குறாங்கன்னா, ஆண்டவர் நீ ஒன்று என்னமோ கண்டுபிடிச்சிருவியாமே, ஆண்டவர் ஒன்றுமோ உங்களுக்கு அந்த திறமை இருக்குதாமே அப்படின்னு என்கிட்ட வந்து என்னையே சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஏதாவது நம்மளை அவங்க புஷ் பண்ணுறது, நம்மளை வந்து கார்னர் பண்ணிட்டோம்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற இதை வந்து நம்ம தொடமாட்டோம் அப்படின்னு. தேவை பிள்ளைகளை இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட உண்மையாக வரக்கூடிய பிள்ளைகள் குணமடைவாங்க. ஏன்னா ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். திருப்பாடல் 103:3 சொல்லுது, உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அப்போ ஆண்டவர் குணமாக்குகிற தெய்வமாக வெளிப்படுறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், வி மஸ்ட் ப்ரெசன்ட் அவர் செல் பிஃபோர் த லார்ட். ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையாக நம்மளை ஒப்படைக்கணும். இதை நம்ம அந்த யாருக்கு தேவையோ குணம் தேவையோ அவங்க அந்த முயற்சி எடுக்கணும், இல்லாட்டினா நம்ம ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கணும். ரெண்டு தான் வழி உண்டு. அங்கே போனால் உங்களுக்கு உடம்பு ரீதியாக இன்னும் பலவீனப்படுவீங்க. ஆண்டவர்கிட்ட வந்ததுன்னா எந்த காயமும் இல்லாமல் உன்னைய காப்பாற்றி தூக்கிடுவார். இப்போது ஆண்டவர்கிட்ட வர்றதா இல்லை ஆஸ்பத்திரிக்கு போகிறதாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய அந்த நம்ம மனம் மாறுறதை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ சண்டை சச்சரவுகள் அதன் வழியாக அந்த மனக்கசப்புகள் நிகழும்போது 5 படிமுறைகள் பின்பற்ற ஆலோசனை தரப்பட்டிருக்குது. உளவியலாளர்கள் வந்து உளவியலாளர் இப்படி கொடுக்குறாங்க, 5 படிநிலையை இந்த மன்னிக்கிற, நம்மளையே நம்ம மன்னித்து ஏற்றுக்கொள்கிற, மற்றவங்களையும் ஏற்றுக்கொள்கிற அந்த படிநிலையில் 5 காரியம், அதாவது ஏற்றுக்கொள்ளுதல். முதல் பாயிண்ட் வந்து அக்செப்ட் யுவர் டிஃபெக்ட், அக்செப்ட் யுவர் டிஃபெக்ட். நான் ஏற்றுக்கொள்ளணும் என்கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்குது, எஸ் ஐ எம் லைக் திஸ் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும். இந்த குடிகாரர்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் இது நடக்கும், பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஆல்கஹாலிக் அனானிமஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம். அவங்கள வந்து அவங்க இந்த குடியிலிருந்து மீட்டெடுத்தவங்கள மீட்டிங் நடத்துவாங்க. அப்போ மீட்டிங் நடத்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க தங்களை, ஐ எம் ஆல்பர்ட் ஏஏ அப்படின்னு வாங்க. அவங்க சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நான் ஆல்கஹாலிக் அனானிமஸ் ஆல்பர்ட், நான் அப்படி குடித்து அதை அந்த குறையை அவங்க ஏற்றுக்க வைக்கிறாங்க. எஸ் ஐ எம் லைக் திஸ், அந்த குறையை ஏற்றுக்காத வரைக்கும் உனக்கு மீட்பு வராது. அதனால தான் ஏற்றுக்கொள்ளுதல், நான் தவறு செய்துவிட்டேன், தெரியாமல் பேசிவிட்டேன் என்று சொல்ல முன் வருவது மிகவும் துணிச்சலான ஒரு செயல். முதலில் மனதளவில் நம்முடைய தவறை ஏற்றுக்கொண்டு அந்த மனப்பக்குவத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு வழங்குவது, அக்செப்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறது. அப்படி சொல்லிக் கொடுத்தோம்னா அந்த அக்செப்டன்ஸ் வந்து நம்மளை அடுத்த தவறுக்கு கொண்டு போகாதபடி பார்த்துக்கொள்ளும். அடுத்தது பார்த்திங்கன்னா மன வருத்தம் தெரிவித்தல். தவறு பண்ணிட்டோமா, ஓகே ஐ ஃபீல் சாரி. சில பேருடைய வாயிலிருந்து சாரியே வராது, சாரியே வராது. நானும் சடக்குன்னு கேட்பேன், என்ன இருக்குது, என்னத்தை இழந்துட்டோம் சாரின்னு கேட்குறதுனால. சின்ன பிள்ளைகளாக இருந்தால் சாரிப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் நான், எனக்கு அது பெரிய. அதனால் நம்ம உயர்வை நம்ம பார்க்குறோம், சாரி தேங்க்யூ இதெல்லாம் நம்ம வாயிலேருந்து சடக் சடக்குன்னு வரணும். சில பேர் வருவாங்க, அவங்க நான் அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பேன், அவங்களுக்காக நான் பேசியிருப்பேன், அவங்க தான் தேங்க்யூ சொல்லணும், பெனிஃபிஷரி அவங்க தான். ஆனால் நான் சொல்லுவேன் தேங்க்யூ அப்படின்னுவேன், அவங்க இருக்கட்டும் அது பரவாயில்லன்னுவாங்க. அது அவங்களுடைய இயலாமை, சரி கற்றுக்கட்டும், நம்ம ஏதும் காயப்படுத்துன்னு சொல்லலை, லெட் தம் லேர்ன் அப்படின்னு. அப்போ மன வருத்தம் தெரிவிக்கிறது, மன வருத்தத்தை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும், உள்ளுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது. இது துணிச்சல் நிறைந்த செயல், பலரும் மனதிற்குள் வருந்தலாம், ஆனால் அதனை வெளிப்படையாக அறிவித்தல் பெருந்தன்மையினுடைய அடையாளம். இதனை செய்வதற்கு பெற்றோர் ஊக்கமளிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நம்ம செஞ்சால் தானே வரும். மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கேட்கறது. மன வருத்தம் வெளியிடுவதை விட மேலான செயல் அத்தவறுக்காக மன்னிப்பு கோருதல். விளைவை எதிர்கொள்ளுதல், இந்த இதனால் விளைந்த அந்த விளைவை வந்து நம்ம எதிர்கொள்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. அதனால் வரக்கூடிய சில சங்கடங்களை, எஸ் நான் தப்பு பண்ணிட்டேன், ஐ வில் டேக் திஸ் இன்டு மை செல்ஃப் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறது. இந்த விளைவுகளை ஏற்றுக்கொள்கிற முன் வராதவங்க கஷ்டப்படுவாங்க. அடுத்தது ஐந்தாவது, அடுத்தவரை மீண்டும் அடுத்த முறை இந்த தவறை மீண்டும் செய்யாதிருக்கும்படி திட்டமிடுதல். இந்த மாதிரி தவறை நான் அடுத்த முறை செய்ய மாட்டேன் அப்படின்னு. இந்த ஒரு ஐந்து படிநிலைகளை நம்ம வைத்து ஆலோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்தும சோதனை செய்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை வெளியில் கொண்டு வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆத்தும பெலன் பெருகுவதை பார்ப்பீங்க. இன்றைக்கி என்னடா சாமியார் ஜோக்கே சொல்லாமல் சீரியஸாக கொண்டு போயிட்டார் அப்படின்னு சில பேர் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. என் குட்டி பிள்ளையெல்லாம் என்னைய சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. டோன்ட் வரி, அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் ஜாலியாக பேசிடலாம். ஜாலியாக பேசுகிறது நம்மளுடைய இயல்பாக இருக்கக்கூடாது எப்போதுமே. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் சில காரியத்தில் சீரியஸாக இருக்கணும். இந்த ஆத்மா நமக்குள்ளே உடைப்பட்டிருக்கிற காரியங்களில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா. நம்ம எல்லாருமே நல்லவங்களாக இருக்கிறோம், ஆனால் ஏன் தப்பு நடக்குது அப்போது? அப்போ நல்லா நினச்சிக்கிட்டு இருக்கிற நாம், எல்லாருமே நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நாம் சரியாக இல்லாததுனால தான். அதனால தான் இந்த ஏரியாவை நம்ம ரொம்ப சீரியஸாக வச்சுருக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த விஷயத்தில் அடுத்தவங்களை கொண்டு வரக்கூடாது. நான் என்னை பற்றி தான் யோசிக்கணும். அதுதான் நான் ஒரு அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அம்மா பாவ சங்கீதத்தில் உட்காந்துருக்கிறேன், ஒரு அம்மா வந்து 12 பாவத்தை பட்டு 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 பட்டுன்னு சொல்லிக்கிட்டே வந்தவங்க கடைசியாக 13வது ஒரு கல்லை தூக்கி என் தலையில் வச்சுச்சு அந்த அம்மா. இதெல்லாம் என் வீட்டுக்கார் செஞ்ச பாவம் சாமி, அவரை மன்னித்து விட்டுருங்க, அவர் கொஞ்ச நாளாக கோயிலுக்கு வர முடியல, ரொம்ப நல்ல மனுஷன் சாமி, 12 பாவத்தை சொல்லிட்டு நல்ல மனுஷன். நான் கேட்டேன், சரி நீ செஞ்ச பாவத்தை சொல்லுமான்னா, மூணே பாவம் தான், அதையும் முக்கிய முக்கிய ஏதாவது செஞ்சுருப்பேன், ஏதாவது போயிருப்பேன். பாருங்கள், நிறைய நேரம் நம்ம அடுத்தவர்களை பார்த்து 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 நம்மளை இழந்துடக்கூடாது. தர்மியான வேலையில் நமக்குள்ளே நம்ம கடந்து போவோம், ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை சுகமாக்கி வழி நடத்துவார். ஆமென்.
எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை நீர் ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயூராக்கப்பட்டு உம்மை மகிழ்வுக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு நிறைவாக அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முளையெல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நீர்மனிதராகி எங்களை படைத்தருளினீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை நீர் மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது.
தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. புல்லதங்களிலே ஓசன்னா, புல்லதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா.